நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள குடியேறிகள் நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் 3 போர் கப்பல்களை ஏகியன் கடற்பரப்புக்கு உடனடியாக அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக நேட்டோ தெரிவித்துள்ளது. இது குடியேறிகளின் படகுகளை மீள திருப்பி அனுப்பும் நோக்கம் அல்ல என தெரிவித்துள்ள நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பர்க், மனித கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்கும் ஒரு நடவடிக்கை எனவும் கூறியுள்ளார்.
Using our capabilities when it comes to surveillance, reconnaissance and monitoring the situation and thereby provide...
ஆனால் மீட்கப்படும் அகதிகள் மீளவும் துருக்கிக்கு அனுப்பப்படுவதற்கான தெளிவான புரிதல் இருப்பதாக ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறிய துருக்கி எல்லையில் உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை ஆகியவற்றை ஏற்படுத்தவும், இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தாக்குதல்களை நடத்துவதற்கும் நேட்டோ இணங்கியுள்ளதாக ஸ்டால்டன்பர்க் தெரிவித்துள்ளார்.
சிரியாவைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் அலன் குர்தி மற்றும் ஏனைய 4 பலியானதுடன் தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு இருவர் துருக்கியில் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். தனது குடும்பத்துடன் கிரேக்கத்தை சென்றடைய முயற்சித்தபோது கடலில் மூழ்கி பலியாகிய அலன் குர்தியின் உடல் கடற்கரையில் ஒதுங்கியபோது எடுக்கப்பட்ட நிழல் படம் சிரிய அகதிகள் நெருக்கடியை உலகின் பார்வையில் ஈர்க்கச் செய்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவின் சமாதான பேச்சு தொடர்பான சாத்தியம் பற்றி கலந்துரையாட தான் தயார் என ரஷ்யாவின் முக்கிய கூட்டாளியான சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசத் தெரிவித்துள்ளார். சிரியாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான வழிகளை ஆராயும் உலக வல்லரசு நாடுகளின் சந்திப்பு ஜெர்மனி மியூனிக் நகரில் நடைபெறவுள்ள நிலையில் அசத்தின் இந்த அறிவிப்பு தொடர்பில் அங்கு கவனம் செலுத்தப்படும் என ரஷ்ய துணை வெளிவிவகார அமைச்சர் கெனடி கட்லாவ் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடக்கில் அரசப்படையினர் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு ரஷ்யாவின் விமான தாக்குதல்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது.
மெக்சிகோவின் வடக்கு பகுதியில் உள்ள மொரண்டியில் உள்ள சிறைச்சாலையொன்றில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் தீ விபத்தில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
The riot at Topo Chico prison is reported to have broken out before dawn on Thursday morning.
நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் உள்ளூர் அதிகாரிகள் கைதிகள் எவரும் தப்பிக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் தகவல்களை வேண்டி உறவினர்கள் சிறைச்சாலைக்கு வெளியே கூடியுள்ளனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
வடகொரியாவுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த தொழிற்பூங்கா ஒன்று மூடப்பட்டதை அடுத்து தனது நாட்டு பிரஜைகள் மீளவும் நாடு திரும்பிவிட்டனர் என தென்கொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவில் அமைக்கப்பட்டிருந்த கியாஷாங் வளாகத்தில் இருந்து வெளியேறிய 280 தொழிலாளர்கள் எல்லையை கடந்து சென்றுள்ளனர். அணு பரிசோதனை மற்றும் ராக்கெட் ஏவுதல் போன்ற நடவடிக்கையை வடகொரியா மேற்கொண்டதை அடுத்து தனது தொழிற்சாலைகளை மூடியதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது.
சர்வதேச தடகள சம்மேளனத்தினுடனான தனது அனைத்து வர்த்தக உறவுகளையும் உடனடியாக முறித்துக் கொள்வதாக உணவு மற்றும் மென்பான தயாரிப்பு சர்வதேச நிறுவனமான நெஸ்லே அறிவித்துள்ளது. சர்வதேச தடகள சம்மேளனம் மீது சுமத்தப்படும் ஊழல் மற்றும் ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான எதிர்மறையான விளம்பரங்கள் தனது நற்பெயரையும் பாதிக்கும் என்று அஞ்சுவதாக நெஸ்லே நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச தடகள சம்மேளனத்தின் சிறார்களுக்கான தடகள செயல்திட்டத்தின் முக்கிய கொடையாளியாக நெஸ்லே இருந்து வருகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஜிகா வைரஸிற்கான தடுப்பு மருந்தை சுமார் 1 வருடத்திற்குள் மேம்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பிரேசிலில் உள்ள சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த மருந்து பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கின்றதென்பதை இது பொருட்படுத்தவில்லை எனவும் மருத்துவ பரிசோதனையில் மட்டுமே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சர் மாஸ்லோ காஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார்.
உலக பங்குச்சந்தையில் கொந்தளிப்பு நிலவும் நிலையில் இன்று ஆரம்பத்தில் ஐரோப்பா பங்குச்சந்தை பரிவர்த்தனையில் பங்குகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. பாரிஸ், பிராங்க்ஃபோர்ட் மற்றும் லண்டன் ஆகிய இடங்களில் பங்குகளின் விலை 2 வீதத்திற்கும் அதிகமாக வீழ்ச்சி கண்டது. ஆசியாவில் ஆரம்பத்தில் இன்று ஹாங்காங் பங்குச்சந்தை நட்டத்தை எதிர்கொண்டது. சீன புதுவருடத்தை தொடர்ந்து மீண்டும் செயற்பாடுகளை ஆரம்பித்த ஹாங்காங் பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 4 வீதம் நட்டத்தை எதிர்கொண்டது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.